பிரியமானவர்களே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது? இந்த நாள் எல்லா நாளும் நமக்கு நல்ல நாள் தான். ஏன்னா எல்லா நாளும் இயேசு கூட இருக்கிறார்ல. அவரோடு நடந்தாலே நமக்கு சந்தோஷம்தானே. இயேசுவோடு நடக்க அர்ப்பணிச்சிருக்கிறீங்கல்ல, அதனால் அவருடைய வார்த்தையை ரொம்ப கவனமாக நீங்கள் கேட்கணும். இயேசுவோடு கூட இணைந்து வாழ்கிற வாழ்க்கை தான் ஆசீர்வாதமான வாழ்க்கை. சரி, இங்கே இங்கே ஒரு காட்டு பகுதியில் வனாந்தரத்தில் நின்று கொண்டு பின்னால் மேலே ஒரு மரத்தையும் காணும் செடியும் காணும், வறட்சியாக இருக்கு, இங்கே இருந்து கொண்டு பேசுகிறீங்களே, இது என்ன இடம் அப்படின்னு பார்க்குறீங்களா? இஸ்ரேல் தேசத்தில் கும்ரான் என்கிற ஒரு இடம் இது. சவக்கடல் நம்ம பார்த்தல, சவக்கடல்ருந்து 1 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. எரிகோவிலிருந்து 10 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த இடம் இருக்கிறது, கும்ரான் என்கிற இடம். இதில் இந்த கும்ரான் குகை தான் ரொம்ப ஃபேமஸ். தூரத்தில் குகைகள்லாம் தெரியுதில்ல, அது ரொம்ப ஃபேமஸ். இது ஒரு கிராமம், நான் நின்று பேசக்கூடிய இடம். ஒரு காலத்தில் இயேசுவின் நாட்களில் இது ஒரு சின்ன கிராமமாக இருந்திருக்கிறது. வேத பாரகர்கள் இந்த வேதத்தில் பார்க்குறோம்ல, அதில் ஒரு குரூப் வந்து வேதத்தை நகல் எடுக்கிற பணியை செய்திருக்கிறாங்க, வேதத்தை காப்பி பண்ணுவது. அந்த காலத்தில் பிரிண்டிங் மிஷின்லாம் கிடையாது, கையில் தான் எழுதணும். தோல் சுருளில் இருந்து அவங்க வந்து காகித சுருளை எழுதி நிறைய காப்பி எடுப்பார். அதற்காகவே பிரத்யேகமான ஒரு கிராமத்தை அமைச்சு அதுக்குன்னு ஒப்பு கொடுத்தவங்க தான் வரணும். அதுக்கான பல மத சடங்குகள்லாம் இருக்கிற, தங்களை சுத்தம் பண்ணி கொள்ள, உபவாசம் பண்ணி, ரொம்ப பரிசுத்தமாக தான் வசனத்தை அவங்க எழுதணும், காப்பி பண்ணணும். அதுக்குன்னே இந்த தனி கிராமம் வைத்திருக்கிறாங்க. இந்த இடத்துல தான் அந்த நகல்கள் எடுக்கப்பட்டது. கிபி 70 ரோமருடைய அந்த படையெடுப்பு வந்து எருசலேமை சுட்டரித்தாங்க. யூதர்களை கொண்டு கொண்டு எல்லா பட்டணத்தையும் அவர்கள் அழித்து கொண்டு வந்தார்கள். அப்போது இங்கே வேத புஸ்தகத்தை நகலெடுத்த தெய்வ பிள்ளைகள் இந்த வேத புஸ்தகத்தை பாதுகாக்கணும் என்று சொல்லி, ரோமர்கள் வந்துட்டால் நம்மையும் எல்லாவற்றையும் அழிச்சிருவாங்கன்னு சொல்லி, அந்த மண் பானை இருக்குல்ல, ஜார், அந்த ஜாருக்குள்ள, மண் ஜாடிக்குள்ள இந்த வேதாகம சுருள்களை வைத்து இங்கே இருக்கிற அந்த குகைகளுக்குள்ளே ஒழிச்சு வச்சுட்டாங்க, பத்திரமா இருக்க வேண்டும் என்று சொல்லி. இது எப்போ நடந்ததுன்னா கிபி 70 1946 இங்கே வந்து ஆடு மேய்த்து கொண்டு வந்த ஒரு சிறுவன் காணாமற் போன ஆட்டை தேடி வந்தான். ஒருவேளை இந்த குகைக்குள்ள ஆடு போயிருக்குமோன்னு சொல்லி ஒரு கல்லை தூக்கி எறிந்து ஆடு இருக்கிறதா என்று சோதித்து பார்க்க கல்லை தூக்கி அடித்தான். அப்பொழுது ஒரு மண்பானையில் அது விழுகிற சத்தம் கேட்ட உடனே உள்ளே ஏதோ ஒரு பாத்திரம் இருக்கிறது என்று உள்ளே போய் பார்த்தால் இந்த ஜாடி, அதற்குள்ளே அந்த வேதாகம சுருள் இருந்தது. அது அவனுக்கு புரியலை. இது வந்து எபிரேய மொழியில் எப்போ 1000 வருஷத்துக்கு முன்னால் எழுதப்பட்டது. அதன் பிறகு அவங்க பெற்றோர்லாம் வந்து அப்புறம் வந்து அது எருசலேமுக்கு சொல்லி எல்லாம் வந்து ஆராய்ச்சி பண்ணின போது 10 வருஷத்துக்குள்ள 12 குகைக்குள்ளிருந்து 900 வேதாகம சுருள்களை எடுத்திருக்கிறாங்க. அதுக்கு பேர் டெட் சீ ஸ்குரல் சொல்லுவாங்க, சவக்கடல் வேதாகம சுருள்கள். இப்போ அதை வந்து எருசலேமில் அவங்க மியூசியத்தில் வச்சிருக்கிறாங்க. எஸ்தரின் புஸ்தகத்தை தவிர மற்ற எல்லாமே காப்பி எடுத்ததில் அதில் இருந்திருக்கிறது. அது மாதிரி வேதத்தை பாதுகாப்பதில் கவனம் செலுத்தினாங்க. அந்த காலத்தில் கையினால் எழுதி எழுதி நகல் எடுத்திருக்கிறாங்க. ஏன்? உலகமெங்கும் யூதருடைய ஜபாலயங்கள் இருந்தது. எல்லா ஜபாலயத்தில் வசனம் வாசிக்கப்படணும், பழைய ஏற்பாடு. அதற்கெல்லாம் அனுப்புவதற்கு தான் நகல் எடுத்திருக்கிறாங்க. அப்போ அவங்க வேதத்தை எப்படி நேசிச்சிருக்காங்க பார்த்தீங்களா? அதை வந்து எல்லாருக்கும் கொடுக்கணும்னு யோசித்திருக்காங்க. அதற்கு ஒரு ஆபத்துன்ற உடனே அதை பாதுகாப்பதில் கவனம் செலுத்தி இருக்கிறாங்க பார்த்தீங்களா. நாம் நம்முடைய வேதத்தை எப்படி நேசிக்கிறோம்? ஒரு வேத வசனம் பாருங்க, 119 133 ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையினாலே என் காலடிகளை நிலப்படி நிலைப்படுத்தி ஒரு அநியாயமும் என்னை ஆள ஒட்டாதேயும். அழகான ஒரு ஜபம். ஆண்டவரை பார்த்து நாம கூட ஜெபிக்கணும், ஆண்டவரே உம்முடைய வார்த்தையினாலே, உம்முடைய வேத வசனமாகிய வார்த்தையினாலே என் காலடிகளை நிலைப்படுத்தும். வசனத்தில் நம்ம நிலை நிற்கணும். சும்மா வாசித்தால் மாத்திரம் போதாது, அந்த வசனத்தில் நம் காலடிகளை நிலை நிற்கணும். சத்துருக்களை நேசிங்கன்னு சொன்னால் அந்த நேசிக்கிறதுல நம்ம அர்ப்பணித்து கொண்டு அந்த வசனத்தில் நிலை நிற்கணும். முக்கியம். ஒரு குடும்பத்துக்காக மனைவிகளே புருஷருக்கு கீழ்ப்படிங்கன்னா வசனத்தில் நிற்கணும். புருஷர்களே, மனைவியனிடத்தில் அன்பு கூறுங்கள், கசந்து கொள்ளாதுன்னு சொல்லியிருக்கல. மனைவியனிடத்தில் கசந்து கொள்ளாமல், வெறுப்பு கொள்ளாமல் அன்பு கூறணும். பிள்ளைகளை பெற்றோருக்கு கீழ்ப்படியுங்கள்னு வசனம் சொன்னால் வசனத்தில் காலடியை நிலை நிறுத்தணும். நான் இப்போ பெற்றோருக்கு கீழ்ப்படிவேன் என்று சொல்லி இது மாதிரி ஒவ்வொருவருக்கும் வசனம் சொல்லுகிறாரு. ஊழியக்காரர்களுக்கு, பிஸ்னஸ் பீப்புளுக்கு, அரசியல்வாதிகளுக்கு, எல்லாருக்குமே இந்த வசனம் பேசுகிற, அரசாங்க பணி செய்கிறவங்களுக்கு, காவல்துறையினர்களுக்கு சொல்லியிருக்குது. வாங்குகிற சம்பளம் போதுமென்றிருங்க, லஞ்சம் வாங்காதங்க, யார் மேலேயும் பொய் கேசு போடாதங்க, பைபிள் இருக்குது. அப்போ இந்த வசனத்தை வாசித்துட்டு சும்மா போகக்கூடாது, வசனத்தில் காலடிகளை நிலைநிறுத்தணும் என்று அழகான ஒரு ஜபம். ஒரு அநியாயமும் என்னை ஆள ஒட்டாதே. வசனத்தில் நிலைந்தால் அநியாயங்கள், அக்கிரமங்கள் நம்மை ஆள முடியாது, பரிசுத்த வாழ்க்கையில் நடக்கும். அப்போ வசனத்தை சொல்லி ஆண்டவரே அதில் என்னை நிலைநிறுத்துங்க, அந்த வசனத்தில் தான் நான் வாழணும் என்னை அர்ப்பணித்து கொண்டால் எந்த பாவமும் அநியாயமும் நம்ம வாழ்க்கையை தீட்டுப்படுத்தாது. அப்போ என்ன நடக்கும், தேவனுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக நமக்கு உண்டாகும். அப்போ உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் தடைப்பட்டு இருக்குது, ஆசீர்வாதம் பூரணமாக இல்லை, பாதிப்புகள் உண்டாயிருக்குன்னா வேத வசனத்தில் நீங்கள் நிற்கிறீங்களா, உங்கள் அடிகள் அதில் கவனமாக இருக்கான்னு சோதிச்சு பாருங்கள். ஏதாவது வசனத்தை நம்ம வந்து கை கொள்ளாமல் இருக்கிறேனான்னு சிந்தித்து பார்த்து அதற்கு நீங்கள் ஒப்பு கொடுத்த உடனே பாருங்கள், காரியம் வாய்க்கும், அற்புதம் நடக்கும், ஆசீர்வாதம் உண்டாகும். ஒரு சகோதரர் நல்ல விசுவாசி, தேவ பிள்ளை தான், ஒரு காரியத்துக்காக ரொம்ப ஜெபம் பண்ணார், விசுவாசத்தோடு ஜெபித்தார், உபவாசம் பண்ணி ஜெபித்தார், ரொம்ப கருத்தாக ஜெபித்தார், ஆண்டவர் அற்புதம் செய்யணும்னு சொல்லி ஜெபித்தார். அந்த எல்லாம் நடக்குது, அந்த ஒரு காரியம் மட்டும் நடக்கவே மாட்டேங்குது, வாய்க்கவே மாட்டேங்குது, தடைப்பட்டு தடைப்பட்டு போகுது. பல வருஷமாக ஜெபிச்சு சோர்ந்துட்டார். ஒரு முறை ஒரு ஊழியக்காரருடைய பிரசங்கத்தை கவனமாக கேட்டபோது, யார் மீதாவது உங்களுக்கு ஒரு குறைபாடு இருந்தால், வருத்தமோ வேதனையோ கசப்போ இருந்தால், உங்களுடைய ஜெபம் கேட்கப்படாது, ஆண்டவர் அற்புதம் செய்ய முடியாது என்கிற வேத வசனத்தை அவர் சொல்லி பிரசங்கித்த போது அந்த வசனம் அவரோடு பேசினார். இந்த வசனத்தின்படி நீ நடக்கலை, நீ விசுவாசிக்கிற ஜெபிக்கிற எல்லாம் செய்கிற, இந்த வசனத்தில் நீ நிற்கலையே, இந்த வசனத்தின்படி வாழலையின்னு சொன்னபோது, பல வருஷத்துக்கு முன்னால் அவர் ஒரு மேல் ஒரு கசப்பு பகை அதனால் பேசாமல் இருந்தது. அந்த கசப்பு நிமித்தமாய் பிரிவினை ஆவியானவர் உணர்த்தினார். உடனே அந்த மனிதரை கண்டுபிடிச்சு ஃபோன் பண்ணி அவரோடு பல வருஷங்களுக்கு பிறகு, எத்தனையோ வருஷத்துக்கு முன்னால் ஒரு கசப்போடு நான் பிரிஞ்சேன், உனக்கு கொடுத்த ஒரு வருத்தம் எனக்கு இருந்துச்சு, ஆண்டவர் அதை பாவன்னு உணர்த்தினார், அதை மன்னித்து விட நீ ஒப்புரவானார் பாருங்களேன், உடனே இந்த காரியம் வாய்த்து விட்டார். தடை நீங்கிட்டு காரியம் வாய்ச்சிட்டு ஜபத்துக்கு பதில் வந்து விட்டார். அப்போ வசனத்தில் நிலை நின்றால்தான் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற முடியும். சும்மா வாசித்துட்டால் மட்டும் ஆசீர்வாதம் வராது, அந்த வசனத்தில் நம்ம நிற்கணும், வசனத்தில் வாழணும், அதில் கவனம் செலுத்துங்க. இப்போ உங்களுடைய வாழ்க்கையை சோதிச்சு பாருங்கள், ஏன் இந்த காரியத்தில் மட்டும் அற்புதம் நடக்க மாட்டேங்குது, இவ்வளவு நாள் ஜெபிச்ச உடனே நடக்க மாட்டேங்குதுன்னு சொன்னால், ஆண்டவருடைய சமூகத்தில் போய் இன்னும் நான் உம்முடைய வசனத்திற்கு கீழ்ப்படிய வேண்டிய ஏதாவது இருக்குதா, உம்முடைய வசனத்தில் நான் நிற்க தவறி இருக்கிறேனா காண்பின்னு கேளுங்க, ஆண்டவர் உணர்த்துவார், அதை சரிப்படுத்துங்க, உடனே அற்புதம் நடக்கும். சரியா ஆண்டவரே, உம்முடைய வசனத்தில் எங்களுடைய பாதங்கள் நிலை நிற்கணும். அப்போ ஒரு அநியாயமும் எங்களை ஆண்டு கொள்ள ஒட்டாதபடி நீர் பாதுகாப்பீர். உம்முடைய வசனத்தின்படி வாழ அர்ப்பணிக்கிறோம், அற்புதங்களை செய்தருளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஆமேன், ஆமேன்.